பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் எண்ணங்களாக உண்மையையும் சத்தியத்தையும் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையின் தேவைகளாக வெளிப்படுகிறது. வாழ்க்கையினுடைய தேவை என்ன? வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்பதற்கான பொருள் என்ன? துன்பங்கள் இல்லாமல் வாழ வேண்டும். துன்பங்கள் என்பது என்ன? நான் விரும்பாதது எனக்கு நிகழும் பொழுது துன்பமாக இருக்கின்றது. அப்படியானால் நீங்கள் விரும்பாததை ஏன் மனதில் கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் விரும்பக்கூடியதை ஏன் மனதில் கொள்ளவில்லை? விரும்பாததை நான் மனதில் கொண்டிருக்கக்கூடாது, விரும்பக்கூடியதை கொண்டிருக்க வேண்டும். நன்மையானவற்றை நான் என் மனதில் கொள்ள வேண்டும், உண்மையானவற்றை என் மனதில் கொள்ள வேண்டும், இன்னும் தூய்மையானவற்றை நான் மனதில் கொள்ள வேண்டும், அழகானதை மனதில் கொள்ள வேண்டும். எப்படி நாம் இவை அனைத்துக்கும் மாறுபட்ட விஷயங்களை நாம் மனதில் கொண்டிருக்கின்றோம். பிறகு நாம் கவலை கொள்ள ஆரம்பிக்கின்றோம். கவலைகள் கூடாது காரணம் நான் விரும்புவதில்லை. கவலைக்குரிய விஷயங்களாக நான் கற்பனை செய்கின்றேன். எந்த நன்மைகளை நாம் விரும்புகின்றோமோ அந்த நன்மைகளை தவிர்த்து அதற்கு புறம்பானவைகளை நாம் மனதில் கொண்டு இப்படித்தான் நடக்கும் என்று அந்த கற்பனையை உண்மையாக்கி நாம் மனதில் கொள்ளும் பொழுது நமக்கு வேதனை அளிக்கக்கூடியதாகவும், விரும்பத்தகாததை நான் மனதில் கொண்டிருக்கக்கூடியதை எனக்கு நானே அநியாயமாக வைத்திருப்பதையும் உணர்த்த வேண்டும். இனி இறைவன் மனதை படைத்திருக்கின்றான், ஏன் படைத்திருக்கின்றான், உடலை படைத்திருக்கின்றான், உயிரை படைத்திருக்கின்றான், இவை ஒவ்வொன்றினுடைய வேலை என்ன? உடல் என்பது உயிரை கொண்டு வாழ்கின்றது, மனம் உயிரை படைக்கின்றது. உடல் உயிரை கொண்டு வாழ்விக்கப்படுகிறது, உயிர் மனதை கொண்டு படைக்கப்படுகிறது. நான் கவலையோடு இருக்கும் பொழுது எனக்கு வேலைகள் செய்ய முடியாது, உயிரோட்டம் முழுமையாக ஸ்தம்பித்துவிட்டது. உற்சாகமாக இருக்கும் பொழுது மூணு நாள் நாலு நாள் சாப்பிடாமல் இருந்தால் கூட அந்த ஒரு பொழுதில் அந்த உற்சாகத்தினுடைய சமயத்தில் எழுந்து நேராக நிமிர்ந்த வண்ணமாக என்னுடைய காரியங்களையும் என்னுடைய நடத்தைகளையும் நான் மேற்கொள்ள முடிகிறது. மனதிலிருந்து உங்களுடைய உயிரோட்டம் நன்மையாக அல்லது தீமையாக, உங்களுடைய மனதில் விரும்பத்தகுந்ததை வைத்திருக்கின்றீர்களா விரும்பத்தகாததை வைத்திருக்கின்றீர்களா என்பதை பொறுத்திருக்கிறது. மனதிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையை விரும்பி அந்த நன்மையில் வாழ நம்முடைய எண்ணத்தை கொண்டிருப்போமேயானால் அது நடக்கும். நன்மைகள் அனைத்திற்குமே நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். ஏனெனில் நாம் நம் கைகளால் தீமையை சம்பாதிப்பதற்கு இறைவனை நிச்சயமாக அழைப்பதில்லை. எப்படி சம்பாதித்தேன் என்று தெரியாது. மனமில்லாமல் வாழ்க்கை வாழும் பொழுது தீமைகளை நாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கின்றோம். மனம் பொருந்திய வாழ்க்கையில் வாழும் பொழுது நன்மைகளை நாம் சம்பாதிக்கின்றோம். ஆனால் அது தானே நிகழக்கூடியதாக இருக்கின்றது. நமக்கு உள்ளும் புறமுமாக நாம் அதனை நிகழ்த்துவதில்லை. நன்மைகள் ஒவ்வொன்றுமே நமக்கு உயிரோட்டத்தை அளிக்கக்கூடியது. விரும்பத்தகாதவை தீமைகள் அனைத்துமே நம்முடைய உயிரை பலி வாங்கக்கூடியது. அது நம்முடைய உடல் வியாதிகளாகவும் நோய்களாகவும் நாம் உணர்கின்றோம். என் உடல் இயக்கங்களினுடைய குறைபாட்டின் காரணமாகவும் நாம் உணர்கின்றோம். எனக்கு நோய் கண்டிருக்கிறது. நோய் என்பது என் உடலில் விளைந்தது, கெட்ட உயிரோட்டத்தின் காரணமாக விளைந்தது. நோய்கள் கெட்ட எண்ணங்களின் காரணமாக கெட்ட உயிரோட்டமும் படைக்கப்பட்டது. மனம் விரும்பாதவைகளை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கொள்ளக்கூடாது என்பது ஆரம்ப அடிப்படை. ஒவ்வொரு நாள் பொழுதிலும் காலையிலும் மாலையிலும் சரி, இரண்டு புதிய உலகங்கள் நமக்காக உருவாகின்றன. காலையில் பொழுது புலரும் பொழுது நம்முடைய அகக்கண்ணுக்கு பதிலாக புறக்கண்கள் பார்க்கக்கூடிய உலகம் வெளிச்சமாகி படைக்கப்பட்ட பொருள்கள், மனிதர்கள், உயிரினங்கள் அவ்வளவையும் பார்க்கக்கூடிய ஒரு உலகம். அது பொருள் அடிப்படையில் பார்க்கின்றோம். சில பொருள்களை, சில விஷயங்களை, சில சூழ்நிலைகளை மனம் விரும்புகின்றது. அந்த மனம் விரும்பும் பொழுது அந்த நேரத்திற்கு உரியதாவது இனி இதை போன்ற சூழ்நிலைகள் எனக்கு உருவாக வேண்டும் என்பதை கற்பிக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாமோ மற்ற உயிரினங்களைப் போன்று அனுபவித்துவிட்டு பிறகு இல்லையே என்று கஷ்டப்படுகின்றோம். நேற்று ஒரு நாள் நன்றாக இருந்தது, நல்ல கிளைமேட் இருந்தது, இன்னைக்கு இல்லை என்று கவலைப்படுகின்றோம். நமக்காக ஒரு சூழ்நிலை அறிவிக்கப்படும் பொழுது, அதை அழகாக உணரும் பொழுது இதனை என்றென்றைக்கும் விரும்புங்கள் என்ற அந்த செய்தியும் தாங்கியிருக்கிறது. என்னுடைய பார்வைகளை கொண்டும், என்னுடைய கேள்வியை கொண்டும், என்னுடைய ஐந்து புலன்களை கொண்டும் நான் எவற்றையெல்லாம் ஸ்பரிசிக்கின்றேனோ, கிரகிக்கின்றேனோ அவ்வளவிலும் உங்களுக்கான ஒரு செய்தி இருக்கின்றது. மூக்கில் சுவாசம் காற்றில் கூட அந்த செய்தி கலந்திருக்கின்றது, தோளில் படும்பொழுதும் செய்தி கலந்திருக்கின்றது. ஒவ்வொரு சுகத்தையும் நீங்கள் விரும்ப வேண்டும், விருப்பத்திற்குரியது இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். நீங்கள் கற்பனை செய்ய முடியாதது நான் விருப்பத்திற்குரியதாக காட்டுகின்றேன். ஒரு குளிர்ந்த சுகமான காற்று வீசுகின்றது, நாம் கற்பனை செய்ய முடியுமா? அந்த நேரத்தில் உணர்கின்றோம், ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று அந்த நேரத்தில் உணர்கின்றோம். இதனை நீங்கள் என்றென்றைக்கும் விரும்ப வேண்டும். அழகானவற்றை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும், அது உங்களுக்காக படைக்கப்படும். ஒவ்வொரு விஷயமும் வானங்களிலிருந்து பூமிக்கு இறங்குவதை நாம் பார்க்கின்றோம். மனிதர்களுக்கு தேவையான ஒவ்வொரு படைப்பும் வானங்களில் நிகழ்கின்றது, அது பூமியில் இறங்குகின்றது, பின்னர் அது விளைகின்றது. இந்த விளைச்சலையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு ஆரம்பமாகி எங்கு அது இறங்கி எப்படி மண்ணில் அது விளைச்சலாக மாறுகின்றது. என்னுடைய சூழ்நிலையிலும் அழகான ஒரு சுகமான உணர்வாக எனக்கு அது அமைகிறது. கண்களுக்கும் குளிர்ச்சியாக இருக்கின்றது, மண் வாசனை மனமும் அழகாக இருக்கின்றது. ஒவ்வொன்றையும் நீங்கள் விரும்ப வேண்டும். இறைவன் உங்களுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டதை படைத்து உங்களுடைய புலன்களுக்கு அறிவிக்கும் பொழுது விரும்புங்கள். சுகமாக வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுதுதான் வெறும் உடலை மையமாக வைத்து சுகமாக வாழ வேண்டும் என்று நாம் கொள்கின்றோம். நாம் சூழ்நிலைகளில் சுகமாக இருக்கின்றோம். சூழ்நிலை நன்றாக இருக்கும் பொழுது ஒரு தனி சுகத்தை உணர்கின்றோம், சுகத்துக்கு மேல் ஒரு சுகத்தை உணர்கின்றோம். நம்முடைய உடலையே மறந்து, அதாவது மெய் மறந்து சத்தியத்தை உணர்கின்றோம். இது சுகம் என்று. உண்மையான சுகம் எது? உங்களுடைய வெளிப்புற சூழலில் இருக்கக்கூடிய காற்றும் தண்ணீரும் உணவும் படைக்கப்பட்டு புதிய படைப்பாக ஒவ்வொரு நாளும் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய சுகம் உயிரோட்டமானது, அது புது உயிரோட்டத்தை எனக்கு அளிக்கின்றது. அதனை நான் உணரும் பொழுது நீங்கள் விரும்ப வேண்டும் என்பதற்காக நாளும் பொழுதும் இரவும் பகலுமாக மாறி மாறி வரக்கூடிய புதிய புதிய படைப்புக்குரிய சூழ்நிலைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இறங்கி விளைந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் விரும்புங்கள். இவற்றை நீங்கள் கற்பனை செய்ய முடியாது. இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. கற்பனை செய்து அதனை விரும்பப் போகின்றீர்களா, அல்லது உங்களுக்காக படைப்பதை விரும்பப் போகின்றீர்களா? எனக்காக படைக்கப்படுவதை நான் நிச்சயமாக விரும்புகின்றேன். என்னுடைய கற்பனைகள் இருப்பதை நான் விரும்பவில்லை. என்னுடைய கற்பனையில் நான் படைக்க முடியாது. படைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை கொண்டு நான் எனக்கு இது வேண்டும் என்று ஒன்றொன்று இணைத்து நான் கற்பனை செய்வேன். ஆனால் எனக்காக படைக்கப்பட இருப்பது நான் அறியாத, எனக்கு அறிமுகமில்லாத ஒரு சூழ்நிலை. அவ்வளவு புத்துணர்ச்சியும் புது தெம்பும் புத்தொழிவும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை நான் ஏற்கின்றேன், விரும்ப ஆரம்பிக்கின்றேன். விருப்பங்கள் கொள்வது உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து விரும்புங்கள். உங்களுடைய மனம் விரும்புவதிலிருந்து உணருங்கள். அந்த உணர்வில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற விருப்பம். ஆக என்னுடைய உடலானது 5 புலன்களும் 2 சூழ்நிலைகளில் அதனுடைய நடுவே அமைக்கப்பட்டிருக்கின்றது. 1 உள்ளத்தின் விருப்பம், அந்த விருப்பத்திற்கு அடங்கான சூழ்நிலை வெளியில் படைக்கப்படுகின்றது. இந்த 2க்கும் இடையில் வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை. உள்ளும் புறமும் என்னை அரவணைக்கக்கூடியது வாழ்க்கையாக இருக்கின்றது என்னுடைய உடல். இந்த 5 புலன்களுக்கும் விருந்தளிக்கக்கூடியது வாழ்க்கையாக இருக்கின்றது. இதற்கப்பால் வாழ்க்கை இல்லை. உள்ளத்தில் இருப்பது நிகழ வேண்டும் என்று விரும்புகின்றேன், ஆனால் இப்பொழுது இல்லை, வேண்டும் என்று விரும்புகின்றேன். வேண்டுதலில் எப்பொழுதும் நாம் வாழ வேண்டும். அந்த வேண்டுதல் அழகான செய்திகள், சுயமாக உருவாகக்கூடிய தூய்மையான இறைவனுடைய பாக்கியம் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது வேண்டும். கற்பனை செய்ய முடியாததை அவன் உங்களுக்கு புறத்திலிருந்து காட்டுகின்றான். இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் ஒவ்வொன்றாக. இனியும் உங்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பொழுது அதனையும் வெளியே கொண்டு வருகின்றான். இது வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். வேண்டும் என்பதும் வேண்டாம் என்பதும் உள்ளத்தில் நான் வைத்திருப்பதும் உள்ளத்திலிருந்து அதை நீக்கிக் கொள்வதும் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. இந்த அடிப்படை சத்தியத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த செயலானது உள்ளத்தில் நிகழ்கின்றது. விருப்பம் கொள்வதும் வெறுப்பதும் இவ்வளவுதான். சுகமான செயல்கள் உங்களுடைய உடலை கொண்டு செயல்பட செய்யவில்லை. உங்களுடைய உடலை கொண்டு செயல்பட முடியாது. உங்களுடைய அறிவை கொண்டு இயங்க முடியாது. வானங்களையும் பூமியையும் இயக்குபவர்கள் நீங்கள் அல்ல. இப்பொழுது உங்களுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டதை நீங்கள் நம்பப் போகின்றீர்களா? அறிவுக்குட்பட்டதை நீங்கள் நம்பப் போகின்றீர்களா? உங்களுடைய உள்ளம் ஒரு புத்தகமாக இருக்கின்றது. அதிலிருந்து நீங்கள் விரும்புகின்றீர்கள், நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை கொண்டு விரும்புகின்றீர்கள். உங்களுக்கு எப்பொழுதும் தூரலும் சாரலும் குளிர்ச்சி, அழகான குளிர்ச்சி, குளிர் இல்லாதது குளிர்ச்சியும் வெப்பம் இல்லாத கதகதப்பும் மனமிக்கதாகவும் மண் வளமும் பூக்களின் மனமும் மரங்களின் மனமும் செடிகொடிகளின் மனமும் ஒவ்வொரு அழகான மனமும் கலந்ததும் கலக்காததும் விதமான அந்த சூழ்நிலைகள் நீங்கள் வாழ வேண்டும். அடர்த்தியான இலைகளின் சூழ்நிலைகளிலும் கை கட்டிய பழங்களின் சூழ்நிலைகளிலும் வகை வகையான விதவிதமான பழங்களின் சுவையிலும் நீங்கள் வாழ வேண்டும். இவற்றில் ஒரு இலையை கூட உங்களால் படைக்க முடியாது. அந்த இலையை படைக்கக்கூடிய மண் துகளில் இருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டத்தை உங்களால் படைக்க முடியாது. அந்த பூவின் ஒரு இதழை படைக்க முடியாது. அதில் மனதையும் நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, ஆனால் விரும்பக்கூடியவர்கள். என் அறிவுக்கு அப்பாற்பட்டதை நான் விரும்பும் பொழுது நிச்சயமாக இறைவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். அவனால் முடியும் நான் விரும்புகின்றேன். என்னால் முடியாது நான் விரும்ப மாட்டேன் என்று கூறும்பொழுது அக்கிரமக்காரர்களாக ஆகிவிடுகின்றோம். நமக்கு நாமே பெருமை கொண்ட மனிதர்களாக ஆகிவிடுகின்றோம். ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாத உங்களுக்கு, அந்த துரும்பை கூட படைக்க முடியாத உங்களுக்கு என்னால் முடியாது அதனால் நான் நம்ப மாட்டேன் என்று கூறும் பொழுது பகிரங்கமான இறை துரோகிகளாக நாம் மாறுகின்றோம். அந்த இறை துரோகம் என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய துரோகம். மனம் மறைவாக இருக்கின்றது, நீங்கள் படைக்கவில்லை. அந்த மனதில் உங்களுடைய உயிர் இருக்கிறது. உயிரை பார்க்க முடியாது, மறைவானது, நீங்கள் படைக்கப்படவில்லை. அந்த உயிர் இந்த உடலை இயக்குகின்றது. எப்படி இயக்குகின்றது தெரியாது. நான் வாழ்கின்றேன், நான் வாழ்கின்றேன், வாழ வைக்கப்படுகின்றேன், சத்தியத்தை மேற்கொள்கின்றேன். நான் வாழவில்லை, வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டதை, என் உள்ளத்திற்கு விருப்பமானதை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக என்றென்றும் அமைய வேண்டும். இன்னமும் நமக்கு அறிவிக்கப்படுகின்றது, நீங்கள் அறியாத வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் இனம் புரியாத வாழ்க்கையையும் நீங்கள் விரும்புங்கள். அந்த இனம் புரியாத வாழ்க்கை என்ன என்று தெரியவில்லை. உங்களுக்கு ஒரு நோய் வருகின்றது. இந்த நோய் நீங்க வேண்டும். எப்படி வந்தது என்று தெரியாது. இந்த நோய்கள் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். சுகமாகாது, சுகமாக வேண்டும் என்பது உங்களுடைய இறைவனிடமிருந்துள்ள ஒரு கட்டளை, சுகமான ஒரு கட்டளை, விரும்பக்கூடிய ஒன்று. நீங்கள் அந்த சுகத்தை படைப்பவர்கள் இல்லை, நீங்கள் அந்த கேடுகளை நீக்கக்கூடிய அந்த சக்தியை படைப்பவர்களும் நீங்கள் இல்லை. பின்னர் உங்களுக்கு சுகமாக இருக்க இயங்கக்கூடிய அந்த உறுப்புகளை மீண்டும் படைப்பவன் நீங்கள் இல்லை. உங்களுடைய அறிவை கொண்டு ஒரு காலம் எந்த ஒரு நன்மையையும் அடைய முடியாது. ஒரு கொசுவின் அளவின் கூட ஒரு நன்மையை நீங்கள் அடைய முடியாது. ஒரு துரும்பின் அளவு நன்மை அடைய முடியாது. ஒரு அணுவளவு நன்மையை நீங்கள் அடைய முடியாது. ஆனால் நாம் பேசிக் கொண்டிருப்போம், அவன் நன்றி அணுவும் அசையாது என்று. அவன் நன்றி ஒரு அணுவையும் உங்களால் படைக்க முடியாது. முதலில் அசைப்பது, பிறகு அந்த அசைவிலிருந்துதான் படைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு அசைவும் எண்ணத்தின் அசைவிலிருந்து உருவாகின்றது. எனக்கு சுகமான எண்ணம் இருக்கும் பொழுது என்னுடைய அசைவுகள் சீராக இருக்கின்றன. பதற்றம் இருக்கும் போது என்னுடைய அசைவுகள் தடுமாறுகின்றன. சுகமான சூழ்நிலையில் வாழும் பொழுது சுகமான இயக்கங்கள், சுகமான உயிரோட்டம். என் உயிரோட்டம் எப்படி தடைபடுகிறது என்றால், எனக்கு விரும்பாததை நான் மனதில் வைத்திருக்கும் பொழுது அந்த உயிரோட்டம் தடைபடுகின்றது. இதன் காரணமாக என்னுடைய நன்மைகள் எனக்கு இல்லை என்றாகி என்னுடைய கேடுகள் எனக்கு அதிகமாகின்றன. நம்பிக்கை என்ற ஒன்றை நான் இப்பொழுது மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றேன். சுகமான விருப்பங்களும் சுகமான எண்ணங்களும் எனக்கு நம்பிக்கையை அளிக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நான் விரும்புகின்றேன். எது எனக்கு வேண்டுமோ அது நடக்காது என்று அவநம்பிக்கை கொள்ளும் பொழுது கவலை உங்களுக்கு ஒரு தண்டனையாக கொடுக்கப்படுகின்றது. அதனை நான் உருவாக்குவதில்லை. எங்கிருந்து கவலை வந்தது என்று, உங்களுடைய நிராகரிப்பின் காரணமாக கவலை வந்தது. அந்த நிராகரிப்பு என்ன? எனக்கு நன்மைகள் வேண்டும் ஆனால் நடக்காது என்று நான் கூறுகின்றேன். இது நிராகரிப்பு. எனக்கு நானே நன்மைகளை நிராகரிக்கின்றேன். உள்ளத்திலிருந்து, அதற்குள்ள எண்ணத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்மைக்கு நன்மையும் கேடுகளுக்கு கேடும், கஷ்டங்களுக்கு கஷ்டங்கள், நஷ்டங்களுக்கு நஷ்டங்கள், வேதனைக்கு வேதனை உங்களுடைய உள்ளத்தில் முன்பாகவே அறிவிக்கப்படுகின்றது. தீர்மானிக்கப்பட்டதில் இருக்கின்றது என்ன நிகழப்போகிறது என்பது. உள்ளம் என்பது படைக்கும் சக்தி. அங்கு இறை ஆற்றல் இருக்கின்றது. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த உள்ளம் என்ற படைப்பு இருக்கின்றது. வேறு எந்த மிருகத்திற்கும் கிடையாது. மிருகமும் மனிதனும் ஒன்று என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். மிருகங்கள் மிருகங்கள் தான், மனிதன் மனிதன்தான். யாரையாவது பார்த்து மனிதனே என்று கூப்பிட்டால் நன்றாக இருக்குமா? ஏ மிருகமே என்று கூப்பிட்டால் நன்றாக இருக்குமா? நானும் மிருகமும் ஒன்று என்று இருக்கும் பொழுது உங்களை மிருகங்களே என்று கூப்பிட்டால் எப்படி இருக்கும்? விலங்கினங்களே என்று கூப்பிட்டால் எப்படி இருக்கும்? பிராணிகளே என்று கூப்பிடலாமா? சாதாரண கால்நடைகளே என்று கூப்பிடலாமா? அது கூட எனக்கு இழிவானது. எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் மனிதனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக படைக்கப்படுகின்றது, அந்த எண்ணமானது உருவாக்கப்படுகின்றது. அந்த உருவாக்கம் படைப்பாக மாற இருக்கின்றது. வானங்களிலும் பூமியிலும் அது அழகான சம்பவங்களாக நிகழ இருக்கின்றது. இந்த உள்ளத்திற்கும் வானங்கள் பூமி முதலாக இருக்கக்கூடிய அனைத்து இயற்கையினுடைய அம்சங்களுக்கும் நடுவே நம்முடைய உடலானது அரவணைக்கப்பட்டு வாழ்வு கொடுக்கப்படுகின்றது. இந்த வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது நடக்காது என்று திமிராக எது படைக்கப்பட இருக்கின்றதோ, எந்த படைப்பாக நான் இருக்கின்றேனோ, நான் படைத்துக் கொள்ளவில்லை என்னை, சுகமாக உணர்கின்றேன். ஒரு சிறு அழகான காற்று வரும் பொழுது, ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது, ஒரு மேகம் வரும் பொழுது, ஒரு நிழல் வரும் பொழுது, அதன் பலனை நான் அனுபவிக்கும் பொழுது அவ்வளவு அழகாக உணர்கின்றேன். இது ஒன்றுமே நான் படைப்பதில்லை. அந்த உணர்வை எப்படி நான் அடைகின்றேன், எப்படி சுகத்தை அடைகின்றேன், அது எங்கு அது உணரப்படுகின்றது, எதுவுமே தெரியாது. ஆனால் அழகான வாழ்க்கையை நான் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏதாவது ஒன்று உங்கள் கையில் இருக்கின்றதா? இவ்விதமாகத்தான் இது நடக்கின்றது என்று கூறுவதற்கு, அவ்விதமாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நோய் வந்துவிட்டது, இது போகாது என்று எண்ணக்கூடிய அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது யார்? எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு அகம் பாவம், அகத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு கட்டளைக்கு பாவமாக நான் கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணம் எனக்கு விரோதமானது என்பதை நான் எந்த தருணத்திலும் அறிவதற்கு தவறிவிடக்கூடாது. சுகமான எண்ணங்களுக்கு சுகமான வாழ்க்கை உண்டு, வேண்டுமா வேண்டாமா? கெட்ட எண்ணங்களுக்கு அதே சூழ்நிலை. வானங்கள் முதலாக பூமி வரையில் பெரும் சம்பவமாக உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதை அடையாளம் காண முடியாது, அனுபவிப்போம், அவ்வளவுதான். இதுவரையில் நான் என்ற அந்த ஒரு கெட்ட வார்த்தையை நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம். நன்மைகள் அனைத்திற்குமே நான் அனுபவிக்கின்றேன் என்றல்லாமல், நீ கொடுத்ததை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த பணிவு வேண்டும். இனியும் நீ எனக்கு அதிகமாக்கி கொடு. ஒவ்வொரு சுகத்தையும் உங்களுக்கு அளவிட்டுக் கொடுக்கும் பொழுது அதில் நீங்கள் இன்னும் அதிகமானதை கேளுங்கள், இன்னும் அதிகமானதை கேளுங்கள், விரும்புங்கள், விருப்பத்தோடு வாடுங்கள். உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கின்றேன், உங்களுக்காக உதாரணங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். எப்படி விரும்புவது என்று, எதனை விரும்ப வேண்டும் என்று? உங்கள் கற்பனைகளை நீங்கள் விரும்பக்கூடாது, அது அழகில்லை. உங்களுடைய நன்மைகளும் உங்களுடைய சுகங்களும் உங்களுடைய உணர்வும் உணர்ச்சிகளுக்கு அப்பால் உணர்வு, சுகமான உணர்வும் உங்களுடைய புத்துணர்வும் புதுத்தெம்பும் புத்தொழிவும் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பில் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இதில் ஒன்றை கூட உங்களுடைய பாஷையை கொண்டு உங்களுடைய எழுத்துக்களை கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு இனங்காணும் விதமாக அதனை விவரித்துவிட முடியாது, விளக்க முடியாது. எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம்? என்னிடம் இருக்கின்றது, நான் முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக நீங்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வதற்காக ஒரு மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மறைவானவற்றை நீங்கள் நிராகரிக்கும் விதமாக பெருமை கொண்ட மனிதர்களாக, விலங்கினங்களை விட கீழான மனிதர்களாக நிச்சயமாக படைக்கப்படவில்லை. விலங்குகள் இறைவனுடைய அனுமதியின் பிரகாரம், அவனுடைய வழிகாட்டின் பிரகாரம் சென்று கொண்டிருக்கின்றன. அதற்கு மனம் கிடையாது, அந்த வழிகாட்டுதலில் அவை நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாமோ மனம் என்று ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மூலமாக நாம் வழிநடத்தப்படுகின்றோம். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம், மனதிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றதை தவிர மனதிற்கு அப்பால் உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொன்றும் உங்களுடைய மூச்சுக்காற்றில் அமைக்கப்படுகின்றது. அடுத்த நொடிப்பொழுது வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று, அந்த ஒவ்வொரு மூச்சிலும் குளிர்ச்சியும் இருக்கின்றது, வெப்பமும் இருக்கின்றது, கதகதப்பும் இருக்கின்றது, குளிரும் இருக்கின்றது, சுகமான செய்திகளும் இருக்கின்றன, கஷ்டமான செய்திகளும் இருக்கின்றன. ஒரு சுகமான செய்தி வரும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு விசாலமாக ஒரு மூச்சு, பெருமூச்சு, நிம்மதி பெருமூச்சு. துன்பப்படும் பொழுதும் ஏக்க பெருமூச்சு. இல்லை என்று நிராகரித்த பின்னர் எனக்கு மற்றவர்களை பார்க்கின்றேன், அவர்கள் சுகமாக வாழ்கின்றார்கள், எனக்கு இல்லை என்று ஆகிவிடுகின்றனர். இல்லை என்று ஆக்கின்றவர்கள் நாமா அல்லது இறைவனா? சுற்றி நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை பாருங்கள். துன்பங்களும் இன்பங்களும் சுகங்களும் வேதனைகளும் கலந்திருக்கின்றன. இதில் எது வேண்டும் என்று இறைவன் பார்க்க செய்கின்றான். நன்மையை விரும்புங்கள், தீமையை விட்டு விலகுங்கள். அடகானதை விருப்பம் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அந்த வாழ்க்கையானது வானங்களிலும் பூமியிலும் நிகழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மனிதர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய அந்த விருப்பத்திற்கு இறைவனுடைய கட்டளையை கொண்டு நிகழ்த்தக்கூடியதாக, புறப்புடன்களுக்கு நிகழ்த்தக்கூடியதாக அமைகிறது. இங்கு நான் விரும்பியது உண்மைதான் என்று புறப்புடன்கள் அறிவதற்காக இப்பொழுது உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். இறைவனிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கும் பொழுது அந்த செய்தியை நம்பிக்கை கொண்டதன் காரணமாக ஒரு விளைச்சல்கள் எனக்காக உருவாகும் பொழுது இனி அந்த விளைச்சல்கள் அதிகமாக வேண்டும், அதில் அதிகப்படுத்திக்க. ஆனால் நாம் அனுபவித்துவிட்டு செல்கின்றோம். இது ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை. கொடுத்தால் அனுபவித்துவிட்டு விடுவேன், ஆனால் அதற்கு நீங்கள் எப்படி செயல்பட்டிருக்க வேண்டுமோ, அதிகமாக விரும்பியிருக்க வேண்டுமோ, விரும்பாத காரணமாக அதனை முடித்து தொலைத்துவிட்டு இப்பொழுது நஷ்டவாளியாக நான் ஆகும் பொழுது இது மாற வேண்டும். மீண்டும் பழைய மாதிரி நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். பழைய மாதிரி வர வேண்டும் என்றால் திரும்பவும் திருத்தி தான் ஆகும். எந்த ஒரு நஷ்டமும் வேதம் ஏற்பட்டாலும் புதிய வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது இன்னும் அதிகமாக்கி கேளுங்கள். அதனுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் அதிகமாக்கி கேளுங்கள். எந்தெந்த விதங்களிலெல்லாம் உங்களுடைய 5 பிறன்களுக்கும் அப்பாலும் நீங்கள் உணர்கின்றீர்களோ அவ்வளவையும் நீங்கள் அதிகமாக்கி கேளுங்கள். ஒவ்வொன்றுக்கும் இறைவனுடைய திருப்தி உண்டு. நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமாக்கி கொடுக்கிறேன் என்று நான் கேட்பேன். ஆனால் அதில் உள்ள தன்மை என்னவென்றால், இந்த நன்மையை நான் விரும்புகின்றேன், இந்த நன்மையை நான் அனுபவிக்கின்றேன், இதுவரையில் இதை நான் அனுபவிக்கவில்லை. இது ஒரு புது அனுபவம். இது தொடர வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த விருப்பத்தை நீங்கள் கொள்ளும்பொழுது உங்கள் கைகளில் இல்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்கள். அது உங்களை அறியாமலேயே ஒரு பிரார்த்தனையாக அமைவதையும் நாம் கவனிக்க தவறுகின்றோம். ஒவ்வொரு நாளும் பொழுதும் எனக்காக மாறிக்கொண்டு வருகின்றது. கடுமையான மழை பெய்கிறது என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுவது என்ன? பார்வையிலும் சரி, புலன்கள் உண்டு. அறியக்கூடிய அந்த அறிவிப்பை நான் ஈர்க்கக்கூடிய புலன்கள் இருக்கின்றது. ஐந்து புலன்களுக்கும் அப்படித்தான். நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளிலிருந்து எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்தியும் ஒன்று உண்டு. படிப்பறிவை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த படிப்பறிவு நமக்கு ஆகாது. உண்மையான இறையாற்றலை கொண்டு வாழ வேண்டும். மேகக்கூட்டங்கள் வருகின்றன, அங்கு இடிக்கின்றது, மின்னல் கண்ணை பறிக்கிறது, பயமாக இருக்கின்றது. இந்த பயத்தை அறிவிப்பது யார்? அதற்கு பின்னால் உள்ள செய்தியை அறிவிப்பது யார்? இது நெருங்கிவிடக்கூடாது, கண் பார்வை போய்விடும் என்று நமக்கு அறிவிப்பது யார்? அந்த மின்னலில் செய்தி இருக்கிறதா இல்லையா? அது பற்றி கொண்டு எரியும் பொழுது இங்கு தாக்கிவிடக்கூடாது என்று அறிவிப்பவன் யார்? இடி காதை பிளக்கும் பொழுது என் தலையில் விடக்கூடாது என்று அறிவிப்பவன் யார்? செய்திகள் இருக்கின்றன என்பதற்கான ஒரு அடையாளத்திற்கு உதாரணங்கள் கூறப்படுகின்றன. ஒவ்வொரு நிகழ்விலும் செய்தி இருக்கிறது. உங்களுக்கு மனதை அமைத்திருக்கின்றான் அந்த செய்தியை கிரகிக்கின்றீர்களா இல்லையா என்பதை, உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவிலும் உங்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இடிவிடக்கூடாது, மின்னல் கண் பார்வையை பறித்துவிடக்கூடாது. ஒவ்வொன்றையும் நான் உணர்கின்றேன். அந்த உணர்வு இறைவன் அறிவிக்கக்கூடிய செய்தியாகும். இறை செய்தியின் மீதும் இறை உணர்வின் மீதும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ஏதோ வந்தது, போய்விட்டது. நேற்று நல்லா இருந்தது கிளைமேட்டு, நேற்று நல்லா இருந்தது. அது அந்த நேரத்தில் இன்னமும் அதிகமாக வேண்டும் என்று விருப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த மழை பெய்தால் ஒரு நாலஞ்சு நாட்களில் வெள்ளம் உருவாகிவிடும் தெரிகிறது. மிதமாக பெய்ய வேண்டும் அந்த செய்தி அறிவிக்கிறது. இந்த மழை இப்பொழுது தூரலாக மாற வேண்டும் செய்தி இருக்கின்றது. இந்த மழை தூரல் கூட வேண்டாம், சாரலாக இருந்தால் போதும் செய்தி இருக்கிறது. இந்த மழை நிற்க வேண்டும் என்ற செய்தி கிடையாது. தண்ணீர் உறிஞ்சப்பட்டு நிலம் எப்பொழுதுமே ஈரமாக இருக்க வேண்டும். சதுப்பு நிலமாக ஆகிவிடக்கூடாது, சேராக ஆகிவிடக்கூடாது. நீங்கள் நடக்கும்போது செய்தி இருக்கிறது. எனக்கு குளிர் வரக்கூடாது, காற்று இவ்வளவு வீசக்கூடாது செய்தி இருக்கிறது. ஆனால் அவ்வளவையும் விட்டுவிட்டு மழை எப்போ நிற்கும்னு சொல்லிட்டு வானிலை ஆராய்ச்சி போய் கேட்டுட்ருக்கோம். அவர் ரெண்டு நாளில் நின்று போயிடும். எதனை நீங்கள் வாழ்க்கை பூராவும் விரும்ப வேண்டுமோ, நாசமாய் போன இந்த மனிதர்களுடைய கல்வியின் காரணமாக எப்போ நிற்கும், அடுத்தது எப்போ வரும்னு சொல்ல தெரியாது. நிற்கிறது மட்டும் சொல்லுது, ஏன்னா நின்று தான் போக போகுது, வாய் திறந்தாலும் நின்றுடும். அதையும் மீறி மும்பையிலையும் கர்நாடகாவிலும் இன்னும் கேரளாவிலும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காக உதவி செய்பவர்கள் யார் இருக்கின்றார்கள், பாதுகாப்பவர்கள் யார் இருக்கின்றார்கள்? மழை நீர் ஓடுகின்றது, அது இயற்கை தன்மையோடு ஓடுகின்றது. நான் தடுக்கின்றேன், இறைவன் கூறுகின்றான், அது ஓட வேண்டும். அதனை நான் பகிர்ந்தளிக்கின்றேன், ஓட வேண்டும். அது தேங்கிடவும் கூடாது, கடலில் சங்கமிக்க வேண்டும். விரும்பினால் அதன் பாதையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் உங்களுக்கு உதவி செய்வதாக. அது ஓட வேண்டும். உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, அந்த மழை நீர் எப்பொழுதும் ஓடைகளாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்று அந்த மழை நீர் அறிவிக்கின்றது. இது எப்பொழுதும் ஓடிக்கொண்டுதான் நன்றாக இருக்கும் என்று அறிவிக்கிறது. ஆனால் அதே நேரம் இது நின்றுவிடும் என்பதையும் நீங்கள் உங்களுடைய கணக்கை கொண்டு அது எப்பொழுது நிற்கும் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது நின்று போகிறது, வற்றி போய்விடுகின்றது. எந்த நேரமும் அது உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்றதை என்பதை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் கவனிப்பதில்லை. உங்களுக்கு என்றென்றைக்கும் மழை நீர் வேண்டுமா வேண்டாமா? பூமியில் அடியில் ஓடக்கூடிய அந்த நீரோட்டம் வேண்டும். அது பூமிக்கு வளத்தை சேர்க்கும். ஒரு உயிர் இருக்கிறது என்றால் அதுக்கு அசைவு வேண்டும். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர் அசைவற்றது, ஓடாதது, அசைவும் கிடையாது, செத்தது, இறந்தது. அந்த நீர் நமக்கு உபயோகப்படாது. கேரளாவில் வீடுகள் படகு போல் அடித்துச் செல்லப்பட்டன. மண் சரிவும் ஏற்பட்டது. இதற்கு காரணம், வெளியில் ஓடக்கூடிய தண்ணீர் சாய்த்துவிடும். பூமிக்கு அடியிலும் தண்ணீர் ஓடும் பொழுது அது அப்படியே பேர்த்து வெளியில் அது தண்ணீரில் கரைகிறது, அல்லது ஒரு ஓடை போல், ஒரு ஓடம் போல் அது ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஒரு படகு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றது, கப்பல் போல் நிறைந்து கொண்டிருக்கின்றது. பூமியின் அடியிலும் தண்ணீர் வெள்ளம் போன்று ஓடுகின்றது. அது அப்படியே அந்த கட்டிடத்தை பேர்த்து கொண்டு வருகின்றது, நிலம் சரிகின்றது அந்த நீரோட்டத்தோடு. நிச்சயமாக உங்களுக்கு கீழே சதா நீரில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த பூமி குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். பாதம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அதில் உயிர் இருக்கிறது என்று விரும்புங்கள். உயிரோட்டத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு உயிரினமும் நீரிலிருந்து படைக்கப்படுகின்றது. நீர் வற்றிவிட்டால் காய்ந்து சதுகளாகி விடுகின்றன. இவ்விதமாக உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் எண்ணத்திலும் இறைவனுடைய ஆற்றல் அங்கு நிரம்பி இருக்கின்றது. வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான். காற்றுகளை அவன் மாறி மாறி வீசச் செய்வதிலும், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. அத்தியாயம் 2:164. வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும், நிச்சயமாக வானங்களிலிருந்து உங்களுடைய தேவைகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அது மனதோடு இணைந்திருக்கின்றது. மனம் வானங்களுக்கு சமமானதாகும். என்னுடைய தேவையை விரும்பும் பொழுது, என்னுடைய தேவைகள் இயற்கையாக அமையும் பொழுது, அந்த இயற்கையுடைய ஒவ்வொன்றும் வானங்கள் இருந்து பூமியில் விளைந்ததான தவிர வானங்கள் தொடர்பில்லாமல் பூமியில் விளைந்தது எதுவும் கிடையாது. இதனை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உண்மைதான். ஒரு காற்று தண்ணீர் உட்பட அங்கேயும் வந்தால் தவிர இங்கு பூமியில் தண்ணீர் கிடையாது. அது நின்றுவிட்டால் பூமியின் தண்ணீரும் ஆவியாகிவிடும். அப்படியானால் வானங்களிலிருந்து இறங்கினால் தவிர இந்த பூமியில் நமக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நாம் அறிவதற்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டுமா அல்லது உணர்வு வேண்டுமா? அந்த உணர்வை கொண்டு அறிகின்றோம். இறைவன் ஆரம்பிக்கும் பொழுதே வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது. சிந்தித்துணர்வுகள் இவை இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம், வெற்றிடம் அல்ல, உங்களுடைய உணர்வுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய, சுகமளிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, வெடிப்பட சூழ்நிலை உங்களுக்காக அமைகின்றது. உங்கள் விருப்பத்திற்காக அமைகின்றது. குளிர்ச்சியாகவும் உயிரோட்டம் மிக்கதாகவும் அமைகின்றது. இரவும் பகலும் உங்களுக்கு மாறி மாறி வருகின்றன. ஒன்று மாற்றி மற்றது புதிய படைப்பாக. ஒரு இரவை போன்று மற்ற இரவு கிடையாது, ஒரு பகலை போன்று இன்னொரு பகல் கிடையாது. ஒவ்வொன்றும் மாறி வரக்கூடிய சூழ்நிலையை கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ அதை பொறுத்து ஒவ்வொரு செய்தியையும் நான் இருக்கின்றேன். வேண்டும் வேண்டாம் என்ற இந்த இரண்டு செய்திகள் தான். இது வேண்டுமா, இது வேண்டும் வேண்டாம், இதை விரும்புங்கள், இது விரும்ப வேண்டாம், அவ்வளவுதான். உள்ளம் சிறக்க வேண்டும். ஆனால் நான் உள்ளத்தை கொண்டு வந்து நான் படைக்கப் போகின்றேன் என்ற எண்ணம் எண்ணிக்கொண்டு பெரும் ஆராய்ச்சியிலும் யோசனைகளிலும் நான் ஆகின்றேன். என்னுடைய கற்பனை படைப்புகளாக நான் என்னுடைய கோட்பாடுகளை கொண்டு வருகின்றேன், தத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது நான் கண்டுபிடித்த தத்துவம் என்று. உங்களிடமிருந்து தத்துவமும் தேவையில்லை, நீங்கள் படைப்பவர்களும் இல்லை, மாறாக உண்மைக்கு புறம்பாக கற்பனைகளை செய்கின்றீர்கள். அந்த கற்பனையை நீங்கள் மெச்சும் பொழுது நான் கண்டுபிடித்துவிட்டேன் ஒரு கற்பனையை, அது என்னுடைய கோட்பாடாக இருக்கின்றது. நான் கண்டுபிடித்துவிட்டேன் ஒரு கற்பனையை, அது என்னுடைய கொள்கை. என்னுடைய கொள்கையை நான் நிறைவேற்றுவேன், என் கோட்பாட்டை நான் நிறைவேற்றுவேன். உள்ளத்தில் கொண்டு வரும் பொழுது வானங்களும் பூமியும் நிறுத்திக் கொள்கின்றன, தன்னுடைய அழகான படைப்புகள் நிறுத்திக் கொள்கின்றன. இன்று இருக்கக்கூடிய வளர்ச்சியும் இன்று கூடிய கேடுகளும் அனைத்தும் என்னுடைய கோட்பாடுகளையும் என்னுடைய தத்துவங்களையும் என்னுடைய கற்பனைகளையும் கொண்டு நான் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் யாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்வேன் என்று இருக்கும் பொழுது வானங்கள் நிற்கின்றன. அல்லது வானங்கள் தாரை தாரையாக பொழிந்து அந்த பூமியானது நாசப்படுத்தப்படுகின்றது, அந்த மக்கள் அழிக்கப்படுகின்றார்கள். நம்முடைய மனதில் நாம் பெருமை கொள்ளாமல் இருக்கும் பொழுது, இறைவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நன்மைகளுக்கு மேல் நன்மைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன, நம்பிக்கைக்கு மேல் உறுதி பதுகிக் கொண்டிருக்கின்றன. அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொன்றுமே என்னுடைய உள்ளும் புறமும் என்னை அரவணைக்கக்கூடிய உடல், அதனை அரவணைக்கக்கூடிய சுகமான சூழ்நிலைகளில் அமைகின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உள்ளும் புறமும் சுகமாக இருக்கும் பொழுது வானங்கள் முதலாக பூமி வரையிலும் தான் எனக்கான உருவங்கள் படைக்கப்படுகின்றன, விளைச்சல்கள் உருவாகின்றன. என்னுடைய உணவுக்காகவும் என்னுடைய ஊட்டத்திற்காகவும் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் தேவை அனைத்து ஆதாரங்களும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் நிரப்பமாக இருக்கின்றன. இதனை நாம் உருவாக்குபவர்கள் இல்லை, ஏற்பாடு செய்பவர்கள் இல்லை. என்னுடைய கேடுகளும் அவ்விதமாகவே நிரம்பியிருக்கின்றன. நான் அதை விலக்கிக் கொள்வோனும் இல்லை, தடுப்போனும் இல்லை. அது என்னை வந்தடைவதிலிருந்தும் யாரும் பாதுகாக்க முடியாது. நான் உதவி செய்யப்படுவோனும் இல்லை. என் மனதிற்குரிய தீமையை இப்பொழுது நான் நீக்க வேண்டும். சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த சுகம் பொருள்களில் இல்லை, விளைச்சல்களில் இருக்கின்றன. சுகம் என்பது விளைச்சல்களில் இருக்கின்றது. உயிரோட்டமுள்ள விளைச்சல்களில் நான் வாடும்பொழுது சுகம் இருக்கின்றது. செத்த பிணங்களோடு வாடும் பொழுது நிச்சயமாக சுகம் இல்லை. மழை பெய்ஞ்சு தோட்டங்கள் செழிப்பா இருக்கணும், வாழ்க்கை இருக்குது. மழை பெய்யாம கருகி போய் கிடக்கும் பொழுது நான் செத்துவிட்டேன், நான் இறந்தவர்களில் ஆகிவிட்டேன். இதற்கு காரணம், நீங்கள் இப்பொழுது விரும்பக்கூடிய தண்ணீரை அன்று விரும்பவில்லை. இப்ப சொட்டு நீர் போட்டுட்டு இருக்கீங்களே, அன்னைக்கு தூரலை கேட்டதா என்ன? இது அறிவு என்று நான் மெச்சிக்கொள்கின்றேன். தூரலும் சாரலும் என்றென்றைக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் என்ன? ஏன் விரும்புவதில்லை? உங்களால் முடியாது எனவே விரும்பவில்லை. இறைவனுக்கு முடியுமா? முடியும். ஏன் விரும்பவில்லை? என்னாலேயே முடியாது, அவனுக்கு எப்படி முடியும்? நீங்கள் இறைவனோட மேலானவர்களா? அப்படித்தான் தோன்றுகிறது. இதோ மழை, நிறுத்திக் கொள்ளுங்கள். பூமியும் பொங்கி எழுந்துவிட்டது, வலித்துக் கொள்ளுங்கள், முடியவில்லை. ஒவ்வொருவரும் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில், மூழ்கக்கூடிய அந்த நேரத்தில் விரும்பினார்கள். மூழ்கடிக்கப்பட்டவர்கள் தக்க முகாந்திரத்தோடு மூழ்கடிக்கப்பட்டார்கள். வாழ்விக்கப்பட்டவர்கள் தக்க முகாந்திரத்துடன் அவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டார்கள். இனியாவது அவர்கள் திருந்து வாழ வேண்டும் என்பதை இவர்கள் கண்கூடாக பார்த்து கொண்ட காட்சி இது. நமக்கும் இந்த இயற்கையினுடைய சீற்றங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா? தொடர்பு இல்லை என்றால் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா, எதற்காக மழை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கூக்குறீர்கள், உள்ளுக்குள் விரும்புகின்றீர்கள், பிரார்த்தனை செய்கிறீர்கள். வெளிப்புற சூழ்நிலைகளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்றால் எப்படி பிரார்த்தனை நிகழ்ந்தது அந்த நேரத்தில்? அவ்வளவு வேதம் கடவுளே என்றீர்களே, எப்படி ஏன் இறைவனை கூப்பிட்டீர்கள்? தொடர்பு இல்லையே, எப்படி கூப்பிடலாம்? தொடர்பு இருக்கிறது. இதனையும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. நீங்கள் விரும்புங்கள், இங்கு வேண்டும் என்று விரும்புங்கள். அழகானதை, வேண்டாம் என்று விரும்புங்கள் அலங்கோலமானதை. அந்த விருப்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும் போது நான் என்ற சொல்லை வெற்றிவிடுங்கள். எல்லா புகழும் உனக்கே உரியதாகும் என்று அந்த பணிவை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுதும் கூட இந்த காற்று வேண்டாம், வெளிக்காற்று வேண்டும், இதைவிட அழகான காற்றாக உயிரோட்டமுள்ள காற்று வெளியிட்டிருக்கின்றது, விரும்புங்கள் என்று கூறும் பொழுது நான் விரும்புபவர்கள் இல்லை. நான் இதை மெச்சிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு அறிவிக்கிறது என்று. வானத்திலிருந்து மழை பொழியாவிட்டால் எனக்கு அறிவிக்கின்றது பூமியிலிருந்து நான் நினைத்துக் கொள்வேன் என்று. அப்படியென்றால் ஏன் வறட்சி என்று நீங்கள் கருத்து கத்திக் கொண்டிருக்கின்றீர்கள்? மழை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஏரியிலும் நீர் வற்றிவிட்ட பிறகு பின்னர் அது நிறைய பெய்யும் பொழுது வேண்டாம் நிறுத்திக்கொள் என்று கூறுகின்றீர்களே, எதை கொண்டு இந்த எண்ணங்கள் நிகழ்கின்றன? எல்லாம் என் கையில் தான் இருக்கின்றன, இயற்கை வேறு நான் வேறு என்று இருக்கும் பொழுது நமக்கு என்ன பைத்தியமா மழை நிற்கணும்னு நினைக்கிறதுக்கு? ஏன் அந்த நினைப்பது? யார் அந்த நினைப்பை கொண்டு வந்தது? உங்களால் முடியாது என்று தெரியும். அப்படி என்றால் வேண்டாம் என்று விரும்புகின்றீர்கள் நிற்கின்றது. இறைவன் அப்படி சொல்லவில்லை, மிதமாக ஆக வேண்டும். இது தூரலும் சாரலுமாக நிலைத்திருக்க வேண்டும். இங்கு கதகதப்பு வேண்டும், பூமி வற்ற வேண்டும். எந்த காலத்திலும் அது சகதிகளாக ஆகக்கூடாது, சேதாக ஆகக்கூடாது. உங்களிடம் உங்களுடைய உணர்வுகள் புதுப்பிக்கப்படுகின்றன, இறைவனால் கற்பிக்கப்படுகின்றன. எதனையும் கற்பதில்லை, காரணம் இது சாத்தியம் இல்லை. மழை நின்ற பிறகு பூமி வறண்டுவிட வேண்டும், அப்பொழுதுதான் இது நன்றாக இருக்கும். நீங்கள் விரும்பியது நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் சரி, நீங்கள் கேரளாட்ட கேட்கணுமா, தண்ணி கர்நாடகிட்ட கேட்கணுமா, அல்லது கிருஷ்ணாட்ட கேட்கணுமா, யார்கிட்ட கேட்கணும்? இறைவனிடம் கேளுங்கள், மேலிருந்து கீழே இறங்க வேண்டும் என்று கேளுங்கள். ஆனால் மதிகட்ட மக்கள் இவன் தரணும் அவன் தரணும், அவன் தரமாட்டேன்னு தான் சொல்லுவான். அவனுக்கும் கேடு, தரமாட்டேன்னு சொன்னதுனால உனக்கும் கேடு. வானமே வத்தி போயிருக்குது, இறைவனே கைவிட்டு விட்டானேன்னு சொல்லிட்டு அந்த பயம் இல்லை. இவன் தரமாட்டேங்கிறான், அவன் தரமாட்டேங்கிறான், அவன் சொல்றான் எனக்கே பத்தாதுன்னு சொல்றான். இப்ப போதும் போதும் அளவு தண்ணி வச்சுட்டோம். தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்பதற்கு கூடிய அவர்களுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இப்பதான் புத்தி வருமா? வராது. நாம ஒரு தடுப்பு சுவரை இங்கே ஒரு அணை தடுப்பு சுவரை எழுப்பிட்டா, அந்த அணைக்கு மேலாக எழுப்பிட்டா, இப்ப சொல்ல முடியும் நீ அனுப்புனா ஒழுங்கா அனுப்பு அப்படின்னா ஒரே மூடி இருந்துச்சு. இங்கே ஓகேனக்கள் கொஞ்சம் தண்ணி வேண்டியதுன்னு சொல்லணும், காவேரி கொஞ்சம் தண்ணி தேவையில்லைன்னு சொல்லணும், மூடிடணும், நல்ல புத்தி வரும், திறந்து விடுவோம். ஆனால் அந்த ஒரு அறிவு நிராகரிப்பவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்பட முடியாது. காரணம், இவர்கள் இறைவனை நம்பிக்கை கொள்வதில்லை. அவனிடமிருந்து எந்த விதமான நற்செய்தியோ நல்வழியோ கிடையாது, சுகமான வழிகள் கிடையாது. சண்டை சச்சரவு வேண்டாம், நல்ல புத்தி வரணும்னு சொன்னால் நீங்கள் செயல்படக்கூடிய விதத்தை செயல்படுங்க, நல்ல புத்தி வரும். இப்போ கூட சொல்லுங்க, அவங்களுக்கு நாம் ஃப்ளட் ரிலீஃப் கொடுக்குறோம் இல்லையா, நிவாரணம், வெள்ள நிவாரணம், புயல் நிவாரணம் கொடுக்கணும் இல்லையா, கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போவாது ஒழுங்காக தண்ணி திறந்து விடு, புத்தி கெட்டு அடையாத, நல்ல புத்தி வரட்டும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. சொல்கிறது கிடையாது, நாங்கள் உதவி செய்கிறோம். பெருமை, நாங்கள் உதவி செய்கிறோம், இறைவன் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். இவ்வளவு அட்டகாசம் அநியாயமும் தமிழ்நாட்டுக்கு பிரிஞ்ச பிறகு நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கோம், அது இறைவனுடைய கருணை. அதுக்காகவாது நீ கடவுள் நம்புறியே, அந்த இறைவன் கருணைக்காக என் மனசை மாற்றுறது ஒன்றால் முடியாது. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சத்தம் பாடலில், நீ என்ன அடிக்கிறது நான் ஒன்று அடிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காரனை பார்த்து கர்நாடகா அடிக்கிறோம், கர்நாடகாரனை பார்த்து தமிழ்நாடு அடிக்கிறோம் இருக்கும், நீ எங்களை அடிச்சா நாங்கள் அடிக்க மாட்டோம், அந்த மாதிரியான ஒரு மனநிலை இறைவன் அமைத்திருக்கின்றான், சுகமான மனநிலை. அதன் காரணமாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம், இனியாவது திருந்து என்று கூற வேண்டும். அந்த பேச்சு பத்திரிகையிலையும் வராது, செய்தியிலையும் வராது, டிவிலையும் வராது, எதுவும் வராது. காரணம், அவ்வளோ பேரும் நிராகரிப்பவர்கள். இவர்களுக்கு என்றைக்கும் மழை கிடையாது தான். ஆனால் இப்பொழுது நீங்கள் விரும்புவதன் காரணமாக மழை உண்டு. இனி மேலிருந்து திறக்கப்படும் வானத்தின் சொர்க்க வாயில்கள் திறக்கப்படும், அங்கிருந்து உங்களுக்காக உங்களுடைய பாக்கியங்கள் இறங்க ஆரம்பிக்கிறது. வானங்களிலிருந்து மழை இல்லாத வரையில் நோய் நொடிகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. வானங்களிலிருந்து பாக்கியம் இறங்காத வரையில் உங்களுடைய நம்பிக்கை வீண் போய்விட்டது, உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் நம்பக்கூடிய நம்பிக்கை வீண் போய்விட்டது. நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்ப இருக்கின்றீர்கள். யார் இறைவனுடைய செய்திகளை நிராகரிக்கின்றார்களோ, அச்சாட்சியை நிராகரிக்கின்றார்களோ, அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு, நேர் வழியும் கிடையாது. இந்த உலகத்திலும் அவர்கள் வழியை அறிய மாட்டார்கள். இவர்களுக்கு மற்றவர்களையும் திருத்துவதற்கு வழியில்லை. அவர்களுக்கும் இவர்களுக்கும் எப்பொழுதுமே கடுமையான விரோதமும் பகைமையும் இருந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு இறைவன்றிலிருந்து வரக்கூடிய பாக்கியங்கள் நின்று போகும். உங்களுடைய நிலைமை என்ன? புறச்சூழ்நிலை அகச்சூழ்நிலைக்கு புலம்பாக இருக்கின்றது. அகத்தில் நான் விரும்பக்கூடியது அங்கு இல்லை. இப்பொழுது என்ற நிலைமை என்ன? யார் ஏற்படுத்துவது? வெயிலில் தகிக்கின்றீர்கள். உதாரணமாக கர்நாடகாவில் குளிர்ச்சி இருக்கிறது, கேட்பீங்களா? எனக்கு குளிர்ச்சி கொண்டு கேட்பீங்களா? இங்கு எந்த விதமான நிழலும் இல்லை. கேரளாவில் நிழல்கள் இருக்கின்றன, நிழல் கேட்பீங்களா? மழையை மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அங்கு இருக்கக்கூடிய ஒன்று எனக்கு நீ கொடு என்று. நான் குளிர்ச்சியையும் கேட்கவில்லை, தண்ணீரையும் கேட்கவில்லை, வெப்பத்தினுடைய அந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றும் கேட்கவில்லை. இதெல்லாம் மனிதர்களுக்கு கிடையாது. ஆனால் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த இறைவனுடைய அத்தாட்சிகளையும் வாக்குகளையும் நான் கேட்பதில்லை. இருதயத்தின் மீது முத்திரிடப்பட்டவர்களாக நாம் ஆகிவிட்டோம். அத்தியாயம் 2:164. வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றோம். அதில் நிகழக்கூடிய இரவும் பகலையும் நாம் மாற்றங்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். ஒரு இரவு போன்று மற்ற இரவு கிடையாது. ஒரு பகலுக்கு இணையாக மற்றொரு பகல் கிடையாது. படைப்பவன் உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த படைப்பு உங்களுக்காகத்தான் என்பதை நீங்கள் உணர்வது உங்களுடைய உள்ளத்தில். இது நல்லா இல்லை, நல்லா இருக்குது, வேணும் வேண்டாம், இவ்வளவுதான் உங்களுடைய உள்ளத்திலிருந்து இறைவன் எதிர்பார்ப்பது. நன்மைகள் வேண்டும், தீமைகள் வேண்டாம், அழகானது வேண்டும், அழகில்லாதது வேண்டாம், உயிரோட்டம் உள்ளது வேண்டும், உயிரோட்டம் அற்றது வேண்டாம், சுகமானதும் வேண்டும், என்னுடைய துன்பங்களுக்கு உரிய சூழ்நிலைகள் வேண்டாம். ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு பார்வையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வானங்கள் முதலாக பூமி வரையில் உங்களுடைய உள்ளம் எதை ஏற்கின்றதோ அப்படி செயல்படும் வானங்களும் பூமியும், இடைப்பட்ட ஒவ்வொன்றும். இந்த அத்தியாயத்தினுடைய இந்த வசனத்தில் இறைவன் அறிவித்துக் கொண்டிருப்பது, வானங்களும் பூமியும் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் கட்டுப்பட வேண்டும். அங்கு நான் அறிவித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய அறிவையும் இணைக்கும் பொழுது கட்டுப்படாது. வேண்டுமா வேண்டாமா அவ்வளவுதான். நடக்குமா நடக்காதா என்ற பேச்சு வரும்பொழுது இல்லை, இன்னும் திமிர் இருக்கணும். வானங்களும் பூமியும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் உங்களுக்காக அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியும் பொழுது யார் நிகழ்த்துவது? இங்கு அந்த நிகழ்வுக்கும் இங்கும் உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி விரும்ப செய்கின்றான், விரும்ப அது வேண்டாம் என்றும் உங்களை வெறுக்கச் செய்கின்றான். உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, சாதகமான அழகான சூழ்நிலை இருக்கும் பொழுது விரும்ப செய்கின்றான். எந்த அமைப்பை கொண்டு, எந்த உண்மையை கொண்டு உங்களை உள்ளத்தோடு இணைத்திருக்கின்றான்? நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள், சூழ்நிலைகள், இயற்கையின் சீற்றம் என்று கூறுகின்றோம். இல்லை, இது இயற்கையின் சீற்றம் அல்ல, கடவுளின் சீற்றம். இப்பொழுது வெள்ளம் அடித்துக் கொண்டு போகும்பொழுது இந்த வெள்ளம் நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இந்த வேண்டும் என்பது முற்பகுதியில் உங்களுடைய முன்னர் சமயத்தில் நீங்கள் விரும்ப வேண்டும் என்று கூறும்பொழுது அதை நிராகரித்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கும் இந்த வெள்ளத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? அது இயற்கையின் சீற்றம். இப்பொழுது கூட கடலின் சீற்றம் என்று, கடவுளின் சீற்றம் என்று தெரியவில்லை. நோய்கள் இல்லாமல் இருக்கும்போது நோய்கள் வேண்டாம், சுகம் இருக்கும்போது சுகம் அதிகரிக்க வேண்டும் என்று கேளுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். கேட்பதில்லை, இருக்கதை அனுபவித்துவிட்டு பின்னர் அது இல்லை என்று ஆகும் பொழுது, நோய்வாய்ப்படும் பொழுது, துன்பங்கள் அதிகமாகும் பொழுது வேண்டாம் என்று கேட்கின்றீர்கள். சுகமாக இருக்கும் பொழுது வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும், சுகம் இல்லாத போது வேண்டாம் என்று கூறுகின்றீர்கள். வித்தியாசத்தை பாருங்கள். வேண்டாம் என்று கூறும்போது நீங்குகிறது, வேண்டும் என்று கூறும்போது அதிகரித்திருக்கும் சுகம். இல்லை என்றாகி நோய்வாய்ப்பட்டு குறைபட்டு பின்னர் நான் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்லாமல் ஆகியிருக்குமே. வேண்டும் வேண்டாம் என்ற இந்த இரண்டு கேள்விகளை கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எதற்காக விரும்பவில்லை, என்ன அவ்வளவு உங்களுக்கு உங்களுடைய பெருமையின் காரணமாக, அறிவின் காரணமாக, கல்வியின் காரணமாக எனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே. ஒரு இடமும் தெரியாமல் இருக்கும்போது, ஒரு மண்ணுக்கு கூட லாய்க்கலாம் இருக்கும் பொழுது இவ்வளவு பெருமையும் இவ்வளவு அகம்பாவமும் எதற்காக? என்ன பாவம் செய்தேன் என்று கேட்பீர்கள். நன்மையை கொடுத்த போது விரும்பவில்லை, அது ஒன்றுதான் பாவம். செய்திகளை கிரகிக்கவில்லை, அதுதான் பாவம். நீங்கள் கிரகிக்க வேண்டி உங்களுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வெளிப்புற சூழ்நிலைகள் உங்களுக்காக மாற்றப்படும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய உள்ளத்திற்கும் அதற்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரியுது. வேண்டாம், இந்த வேண்டாம் என்று மட்டுமல்ல, வேண்டாம் இறைவனே, கடவுளே, தெய்வமே என்று கத்துவீர்கள். அப்பொழுது மட்டும்தான் கடவுள் யார் என்பது தெரிகின்றது, தெய்வம் யார் என்பது தெரிகின்றது. ஆகவே உங்களுக்கு தான் யார் என்பதை அறிவிப்பதற்காகவும், நான் எங்கிருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு அறிவிப்பதற்காகவும், உங்களுடைய உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றேன், உங்களுடைய உள்ளத்திற்கு எது தேவையோ அதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன், சூழ்நிலைகளாக உங்களை பார்க்க செய்து அழகான உயிரோட்டமுள்ள உதாரணங்களை கொண்டு வந்து உபமானங்களாக அதை நிலைப்படுத்தி உங்களை விரும்ப செய்கின்றேன், கேட்கவில்லை. துன்பம் ஏற்படும் பொழுது வேண்டாம் என்று கதறுகின்றீர்கள், கடவுளே என்று. சுகமான செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது, அழகான சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் போது வேண்டும் இறைவனே என்று ஏன் கேட்கவில்லை? இன்று நிலைமை மாற வேண்டும். வெற்று உடம்பாக வாழ வேண்டாம், உணர்வுள்ள உடம்பாக, உடலாக. ஒவ்வொன்றிலும் உணர்வு இருக்கின்றது, புலன்கள் இருக்கின்றது, வேண்டும் வேண்டாம் என்று செய்தி இருக்கின்றது, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இறைவன் இங்கு கவனித்துக் கொண்டிருக்கின்றான், நீங்கள் விரும்புகின்றீர்களா இல்லையா? செத்த பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா, உயிரோட்டமுள்ள மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை பார்க்கின்றான். இன்று முதலாக எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நிகழும் நிகழ்ச்சிகளிலிருந்து வெயில் அடித்துக் கொண்டிருக்கின்றது, காற்றே இல்லை, காற்றே இல்லையே என்று கூறுகின்றீர்கள். அப்பொழுது ஒரு சுகமான காற்று, ஒரு சின்ன காற்று தழுவி கொண்டு போகிறது, அவ்வளவு சுகமாக இருக்கின்றது. இப்போதான் நினைச்சேன் காத்து வருது. நினைப்புக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது வானங்களும் பூமியும் என்பதை அறிவதற்கு ஏகப்பட்ட அத்தாட்சிகள் வானங்களிலும் பூமியும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதனை ஏதோ ஒன்று நமக்கு சம்பந்தமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, உங்களுடைய உள்ளத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது, உங்களுடைய உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருப்பன் உங்களுடைய இறைவன். இந்த வழிமுறையிலிருந்து நீங்கள் அறிய வேண்டியது, உள்ளத்தை நான் சூழ்நிலைகளோடு கவனிக்க வேண்டுமே தவிர உடலோடு கவனிக்காது. உடல் ஒரு கருவி, உங்களுடைய உள்ளத்தையும் வெளிப்புற சூழ்நிலையும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள், உங்களுடைய புற சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, உங்களுடைய உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. காரணம் அறிவு, அனுபவிக்கக்கூடிய அறிவு, விரும்பக்கூடிய அறிவு அல்ல, கெட்டதை வெறுக்கக்கூடிய அறிவும் அல்ல. ஏனென்றால் இந்த இரண்டுமே உங்கள் கைகளில் கிடையாது. நோய்களை வெறுக்கின்றேன், தடுக்க முடியாது. சுகத்தை விரும்புகின்றேன், அடைய முடியாது. ஆனால் வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இதனை இறைவன் கூறுகின்றான், வருவதற்கு முன்பாகவே தடுத்துக் கொள்ளுங்கள், பயபக்தியோடு வாழுங்கள். சுகம் வேண்டும், சுகம் என்னை விட்டு தவறக்கூடாது என்று பயபக்தியோடு வாழுங்கள். இதற்கு பெயர் பயபக்தி. சுகம் வேண்டும் என்று விரும்புங்கள், தவிடக்கூடாது, இதற்கு பெயர் பயபக்தி. வேண்டும் என்று விரும்புங்கள், இதற்கு பெயர் இறை நேசம். உங்கள் கொடுத்த இறையை நீங்கள் விரும்புகின்றீர்கள், நேசிக்கின்றீர்கள், பிரார்த்திக்கின்றீர்கள். உங்களோடு இறைவன் இணைந்திருக்கின்றான். நீங்கள் அவனுடைய செய்திகளை கிரகிப்பவராக இருந்தால் இப்பொழுது நீங்கள் கிரகிப்பதை பிரார்த்தனையாக ஏற்றுக்கொள்கின்றான். அவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேறிக் கொண்டிருப்பதை பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு கடும் வெயிலில் காத்தே இல்லை என்று இருக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது ஒரு சின்ன காற்று தெரிவிச்சு வருகின்றது, இன்னும் கொஞ்சம் அடிக்கணுமே, இன்னும் கொஞ்சம் காற்று வருது, நின்று போச்சு. வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருங்கள், ஏன் நின்று போச்சு என்று பார்த்து பேசுறீங்க, என்ன வேணுமோ விரும்பிக் கொண்டிருங்கள், இதை விட சுகமானது வேண்டும், இதை விட சுகமானது வேண்டும். ஒரு எண்ணம் தான் காற்றை கொண்டு வந்தது என்பதையும் பார்க்க வேண்டும். ஒரு எண்ணம் தான் ஒரு பொட்டு போல ஒரு மேகத்தை கொண்டு வருது, அந்த சூரியனை தலைமையில் போகும்பொழுது அவ்வளவு சுகமா இருக்குது, ஒரு செகண்டை குளிர்ந்தது, பிறகு திரும்பவும் வெயில் காயுது. உங்களுடைய எண்ணத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே மேகங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றன என்பதையும் கவனியுங்கள். அது உருவாக்கப்படுகின்றன உங்களுக்காக வேண்டி. கரெக்டாக என் தலைமையில் எப்படி போகுது, நீங்கள் விரும்பினதுக்கு உருவாகி இருக்குது, ஒரு சின்ன கொடை மாதிரி. இப்பொழுது அதிகமாக்கி கேளுங்கள், இன்னும் விருப்பங்கள் அதிகமாக்குங்கள். அந்த விருப்பங்கள் எப்பொழுது நீங்கள் அதிகமாக்குவீர்கள் என்றால், பிறருக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருந்தால் தவிர கிடையாது. தர்ம குணம் கொண்டிருந்தால் தவிர கிடையாது, நியாய குணம் கொண்டிருந்தால் தவிர கிடையாது. மழை உங்களுக்கு மட்டும் பெய்ய நினைப்பீங்களா? எல்லாத்துக்கும் தான் பெய்யும், பெய்யட்டுன்னு இருப்பீங்களா? உங்களுக்கு மேட்டு மழை பெய்ஞ்சா அது பேர் மழை, அது பேர் எங்கே பார்த்தாலும் மேகம் இருக்கணும், அதுக்கு பேர் மழை, அதுதான் குளிர்ச்சி. அவ்வளோ பேருக்கும் தண்ணி கிடைக்கிறது, பொறாமை கிடையாது. காரணம் இறைவன் கொண்டுவதன் காரணமாக. நீங்கள் சம்பாதிச்சா கொடுக்கும்போது தான் அவன் கொடுக்கணுமே, அவன் எப்படி நல்லா இருக்கலாம்? இந்த பொறுக்கிகள் பணத்தை கொடுக்கும்போது மட்டுமே எனக்கு பொறாம வந்துடும், அவன்கிட்ட பணம் இருக்கலாம் கட்டும். இறைவனுடைய பாக்கியங்கள் பெருகும் பொழுது அவ்வளவுக்கும் கிடைக்கட்டும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோ பேரும் குதூகலத்தை குளிக்கும் பொழுது நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. பணத்தை கொடுத்து அவன் மட்டும் சுகமாக இருந்தால் பிடிக்காது, காரணம் அது ஒரு கேடு. எந்த அளவுக்கு உள்ளம் தாராளமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்காக வேண்டி வானங்கள் அவ்வளவு பரவலாக இருக்கின்றன, பூமியும் பரப்பளவு அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் நிறைவேறி கொண்டிருக்கும். உங்களிடமிருந்து எந்த விதமான முயற்சியையோ உழைப்பையோ, உங்களிடமிருந்து எந்த விதமான கூலியையோ அவன் கிடைக்கப்பெறவில்லை, கேட்பதில்லை. உங்களுக்காக அவன் கொடுத்து கொண்டிருக்கின்றான், ஒரு எண்ணத்திற்காக, வேண்டும் என்று விரும்பிய ஒரு எண்ணத்திற்காக வேண்டி. அவன் கொடுத்ததை நீங்கள் விரும்ப வேண்டும் என்று அவன் விரும்பியதை நீங்கள் கவனித்து ஏற்றுக்கொண்டீர்கள், அந்த ஒரு நன்மைக்காக வேண்டி அவன் நன்றியுணர்வு உடையவனாக இருக்கின்றான். நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக என்ன குறை இருக்கிறது இப்பொழுது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கப்பல் கடலில் செல்கின்றன உங்களுக்கு பயன் தருவதைக் கொண்டு அவன் கற்பித்தான். கடலிலும் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை கற்பித்தான். விரும்பச் செய்தான், அறிவை கொடுத்தேன், அவ்வளவுதான். இன்னும் பறக்கும் பொழுதும் விரும்பச் செய்தான், பிறகு நான் அந்த அறிவை கொடுத்தேன். இன்னும் லேசான வாழ்க்கையை கேளுங்கள், இன்னும் சுலபமான உங்களுடைய வழிமுறைகளை கேளுங்கள். வானங்களில் சஞ்சரிப்பதற்கு கொடுப்பான் உங்களுக்காக. வானத்திலிருந்து மழை பொழிய செய்து அதை கொண்டு பல்வேறு வகையான புற்புண்டுகளையும் கனிவர்க்கங்களையும் செடிகொடிகளையும் உங்களுக்காக வளர்க்கின்றான். நீங்கள் இதில் ஒரு கொட்டையை கூட வெடிக்க செய்வதில்லை, முடியாது. என் தோட்டம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், இல்லை, உங்களுடைய உணவு கிடையாது, மனிதர்களுக்கான உணவு. உங்களுடைய வயது இவ்வளவுதான், அவ்வளவு மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுங்கள், நான் உங்களுக்காக உருவாக்குகின்றேன், சேமித்து வைத்துக் கொண்டு வாழ்வேன், உன்னை நம்ப முடியாது என்று என்னை கை கட்டாதீர்கள், கொடுங்கள். இப்பொழுது கேரளாவில் எல்லா அரிசியும் போச்சு, விளைநிலங்களும் போச்சு, எல்லாம் போச்சு, எங்கேருந்து வந்துச்சு உணவு? இப்போ இந்த உணவை கொண்டு வருவதற்காகத்தான் இது நிகழ்ந்தது. மனிதன் உணவின் பக்கம், யாருக்கு என்ன வஞ்சனை பண்ணாலும் வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணக்கூடாது. அதை செஞ்சாங்க, காசுக்கு விற்றாங்க. எப்படி காசுக்கு விற்கலாம்? பசிக்கு உணவு, அந்த உணவை படைப்பவன் அவன், பசியை படைத்தவன் அவன். இந்த உணவை காசு கொடுத்தாதான் நான் தருவேன் சொன்னவன் அவன். ஷைத்தானை தவிர யார் உணவை விற்க முடியும்? கெட்ட ஷைத்தான்கள் தான் உலகம் பூராவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் என்ற பெயர் தண்ணிக்கு வேலை பேசுறோம், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டான்னு சொல்லுவோம், தண்ணிக்கு வேலை பேசுறோம், உணவுக்கு வேலை பேசுறோம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் வேண்டுமா உங்களுக்கு என்று கேட்கின்றான். உங்களுக்கு அரசாங்கம் அமைய வேண்டுமா என்று கேட்கின்றான். வேண்டாம் என்று கூறுங்கள். கொடி தூக்க வேண்டாம், ரோட்டை நிற்க வேண்டாம். படைத்த இறைவன் உங்களுக்காக ஆட்சியை மாற்றுவான், தன்னுடைய ஆட்சியை கொண்டு வருவான். அங்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்கின்றது. அப்போ சொல்லுவாங்க, நல்ல அரசன் இல்லை அதனால தான் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. கொடுக்கக்கூடிய அரசன் இல்லை, அந்த கொடுக்கக்கூடிய அரசன் நல்ல அரசனாக இருப்பான். அதுக்காக வேண்டி மும்மாறி மழை பெய்யும். இங்கே மும்மாறி வேண்டாம், எந்நேரமும் மழை பெய்யும், எந்நேரம் தோற்க வேண்டும், எந்நேரமும் பூத்து கொடுக்க வேண்டும், எந்நேரமும் செடிகளுடன் வாழ வேண்டும். என்னுடைய வீடே தோட்டமாக இருக்க வேண்டும். தோட்டத்தில் வீடு கிடையாது. விரும்புங்கள். ஏன் விரும்புறதில்லை? தட்பவெப்பநிலை மாறும், சூழ்நிலைகள் மாறும், கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. விருப்பத்தில் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டால் பணத்தினால தான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, வெப்பமாயிட்டு. கொடுங்க குளிர்ச்சி. பூமியிலிருந்து நீரூற்றுக்கள் பொங்கி வர வேண்டும் அந்த குளிர்ச்சியின் காரணமாக. தார் ரோட்டில் பார்க்குறோம், வெயிலில் போகும்போது கதை 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 கதைன்னு இருக்குது, ஆவியாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தானே குளிர்ச்சியில் பூமியில் இறங்கிட்டு இருக்கணும் தண்ணி. மழை நீர் பெய்யும்போது உள்ள தண்ணியை விட்டுட்டு நான் வச்சுக்கிற போகிறேன், சம்பு மாதிரி. பூமி சம்பு அது இல்லையே, அது நேராக கட்டில் ஓட்டி கலந்துருமே, மேலே போகிற மாதிரி இப்போ கீழே போயிடுமே, தண்ணி போயிடுமே. கிணத்துல பார்ப்பீங்களே, நல்லா மழை பெஞ்சு கீழே அடியில் கலந்த தண்ணி வந்து மேலே வரைக்கும் நிற்கும். இது பூமிக்குள்ள உள்ள தண்ணி, இது ரெண்டு ஒன்று தானே. பத்து நாள் தான் திரும்பி பழனி போயிடுவேன். பூமியில் சேர்த்து வச்சுக்கோங்க ரெயின் ஹார்வெஸ்டிங் சொல்கிறீங்களே, இந்த கெட்ட அறிவு, மரமண்ட அறிவு, இந்த கிணத்தை பார்த்தா தெரியாது. இவ்வளோ தண்ணி வந்துட்டு கையில் அதில் அதில் வந்துட்டு ஒரு பத்தே நாள் தான் மாட்டேன் கீழே இறங்கி போயிடுது. அதே மாதிரி தான் பூமிக்குள்ளே சேர்க்குற தண்ணியும், அந்த பூமிக்குள்ளே தண்ணி தானே இங்கே கிணத்துக்குள்ளே வருது ஊற்றிடுது. அந்த கிணத்தை பார்த்தா தெரியுமே ரெயின் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. மனிதர்களுடைய அறிவை பயன்படுத்துவதும் டாய்லெட்டில் உள்ள அசிங்கத்தை பயன்படுத்துவதும் ரெண்டு ஒன்று. மனத்திற்கு ஒப்பான மனிதனுடைய அறிவை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இறைவன் யார்? அத்தியாயம் 2:174. உங்களுடைய உள்ளத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியது வானங்களும் பூமியும் கடல்களும் நிலமும் காற்றும் தண்ணீரும் மேகங்களும். வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப கட்டுப்பட்டுக்கூடிய மேகங்களில் மழை நீரும் அதிலிருந்து பிராணிகளை உருவாக்குவதும் அவற்றை எல்லா இடங்களிலும் பரப்பி வைத்திருப்பதிலும் உங்களுக்கு ஏகப்பட்ட அத்தியாவசியம் இருக்கின்றன. நீங்கள் இவற்றில் ஒன்றையும் செய்வதில்லை. இந்த ஒரு அத்தியாயத்தின் ஒரு வசனம் உங்களுக்கு நிகழவில்லை என்றால் பூமி சத்துவிடும். பூமி இல்லை, மனிதர்களும் இல்லை, ஒரு புழுப்பூச்சிகளும் கிடையாது. நம்பிக்கை கொண்ட மக்களாக என்னுடைய அறிவு என்ற கழுதையினுடைய மலத்திற்கு ஒப்பான இந்த கெட்ட நரகல் பாதையை விட்டு விலகி உள்ளத்தோடு தொடர்பு கொண்டக்கூடிய வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதிகளாக ஆகுங்கள். இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு உங்களுடைய பதவிகள் வானங்களில் இருக்க வேண்டும், பூமியை பொறுக்குதல் என்ற. இப்பொழுதுக்குரிய அரசாங்கம் பூமியை பொறுக்குற அரசாங்கம். உங்களுக்கு இறைவன் தரக்கூடிய பதவி வானங்களில், அங்கிருந்து பூமி விளைகின்றது. பொறுக்குவாங்க, பொறுக்கிட்டு போட்டும், நீங்கள் வானங்களிலிருந்து விளைவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய படைப்பாளன் உதவியின் காரணமாக யாரொருவருக்கும் எந்த வேலையும் தேவையில்லை. உணவு விளைந்து கொண்டிருக்கும், உணவுக்காகத்தான் இவ்வளவும். உணவை நீங்கள் படைத்துக் கொள்ளுங்கள் வேண்டும் என்று விரும்புங்கள். பணம் பொறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது, எவனுக்கு வேலை செய்ய அவசியம் கிடையாது. விரும்பும் உங்களை ஒரு விருந்தினனாக இந்த உலகத்தில் படைத்தேன். உங்களை ஆடு மாடு போன்று கழுதைகளாகவும் நான் படைக்கவில்லை. சுமைதோக்கும் கழுதைகளாகவோ ஆடு மாடு எருமைகளாகவோ உழைப்பதற்காக படைக்கவில்லை, மனிதனாக படைத்தேன். நம்பிக்கை கொண்ட மக்களே, இப்பொழுது அந்த 2:164 வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையாக இன்று முதலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நேர்வடி கிடைத்துவிட்டது. உங்களுடைய உள்ளத்தில் வேண்டும் வேண்டாம் என்ற செய்திகளை ஒவ்வொரு நிகழ்வுகளும் கேளுங்கள். அதை விரும்புங்கள், தீமைகளை வெறுத்துவிடுங்கள். உங்களுக்காக உங்களுடைய உலகம் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும்.